ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, ஏழு நட்சத்திரங்களை ஏந்தியவராய் உலாவி வருகிறவரே, 24 மூப்பர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறவரே, கேருபீங்க சேராபீங்க மத்தியிலே அமர்ந்திருக்கிறவரே, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பாவத்தை பார்க்க கூடாதவா, நீர் நீதியின் சூரியன். உங்களை நேசிக்கிறோம் ஐயா, உங்களை நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே, எங்கள் எல்லாரும் பாதத்தின் இந்த நாளில் ஒப்படைக்கிறோம் ஐயா, எங்களுடைய அக்கினி கத்தாவே எங்களை நிறைக்கட்டுக்குமப்பா, எங்களுடைய இருதயம் எரிவதாக, எங்களுடைய இருதயம் எரிவதாக ஆண்டவரே, ஒரு நாளும் இல்லாத ஒரு திருப்பம், ஒரு அக்கினி எங்களுடைய உள்ளத்தில் எரிவதாக கத்தாவே. உடைய நாள் சமீபமாய் இருக்கிறதே, உடைய நாள் சீக்கிரமாய் இருக்கிறதே, உடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறதே, எங்கள் இருதயம் எரிந்து கொண்டு இருப்பதாக கர்த்தாவே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். சிலுவையிலே கர்த்தாவே நீர் என்னை மறந்து விடவில்லை, அதனால் நான் உம்மை மறக்க போவது கிடையாது ஐயா. சிலுவையிலே நீ தொங்குகிற பொழுது என்ன இல்லையோ நினைச்சீங்க, என்ன இல்லையோ நேசிச்சீங்க, என்ன இல்லையோ அன்பு கூர்ந்தீங்க, அதை நான் மறக்கவில்லை கர்த்தாவே, அதை நான் மறக்கவில்லை ஐயா. இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த உம்முடைய அன்பு பிரச்சனத்திற்கு ஸ்தோத்திரம். தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் நீ நடத்தி வந்த உம்முடைய மகத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தை நாங்களும் படைக்கிறோம். எங்கள் செவிகள் திறந்திருப்பதாக, எங்கள் இருதயம் திறந்திருப்பதாக, எங்கள் சிந்தனைகள் உம்மை நோக்கி இருப்பதாக, வார்த்தைக்கு நடுநடங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய பாதத்தில் எங்கள் எல்லாரையும் நாங்களும் படைக்கிறோம். நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அமன். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இதுவரைக்கும் எங்களை வைத்திருப்பது நடத்துவது எல்லாம் அவருடைய கிருபையாக இருக்கிறது, அமன். அந்த கிருபை இல்லாவிட்டால் எதுவும் இல்லை, அவருடைய இரக்கம் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை. ஆகையினாலே கர்த்தர் அவருடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறபடியினால் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விண்டர்லையும் சரி சமர்லையும் சரி ஆராதனையிலே குறைவு இருக்கப்படாது, விளங்குறதா, நலிஞ்சு கொண்டு இருக்கப்படாது. கர்த்தருக்கு உரியது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லையா, வெதர்லை பிழை செய்து விண்டர்லை பிழை சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது, ஆமென். ஹல்லேலூயா. இந்த சமர் இந்த வெக்கை வெக்கை இதனால ஆராதனைக்கு வராமல் நிற்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். உனக்கு நல்ல வெதர் தந்தாலும் பிரச்சனை, விண்டரை தந்தாலும் பிரச்சனை, நிலை கொடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் கால நிலைகளிலே பிழை சொல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் எந்த காலத்திலையும் அவருக்குரியதை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. உலகத்தார் இருந்து பதில் சொல்லட்டும், ஆனால் நீ கர்த்தரை அறிந்த நீ இந்த காரியத்தில் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் ஒரு ஜபத்தின் நாட்களாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இலங்கையிலே ஊழியங்கள் ஆயத்தம் படுத்தப்பட்டு முடிந்து விட்டதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலே பாஸ்டர் சில காரியங்களை அறிவிப்பார். இனி வருகிற நாட்கள் கொஞ்சம் ஜபத்தின் நாட்களாக இருக்கும். நம்முடைய தேசத்துக்காய், நம்முடைய ஜனங்களுக்காய், நம்முடைய முழங்கால்களை முடக்கி வைத்து அழுது ஊத்துகிற காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே வருகிற நாட்கள் கர்த்தருக்குள்ளே ஒரு ஜபத்தின் நாட்களாக இருக்கும். விசேஷித்து ஜபங்கள் உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. அதே வேளையிலே இப்பொழுதே அனுதினமும் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஜபத்தின் ஆவியை தாரும், ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் முழங்கால்களை முடக்கி வைக்கிற நாட்களை தாருமாண்டவரே, என் தேசம் வாழ வேண்டும், என் ஜனங்கள் வாழ வேண்டும், ஏழை ஜனங்கள் எளியவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக வேண்டி ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். நான் வருகிற நாட்களை குறித்து மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லினார். ஜெப கூட்டங்கள் என்பது அனுதினமும் உருவாக்கப்படுகிறவை அல்ல. பைபிள் ஸ்டடி இருக்கிறது, ஆனால் ஜெப கூட்டங்களை எல்லாரும் விரும்புகிறதும் அல்ல இல்லையா? ஜபம் பண்ணுவது இல்லையா? எல்லாரும் ஜபம் பண்ணுவார்கள். 20 பேர் வருகிற பைபிள் ஸ்டடியில ஜப கூட்டம் சொல்லிச்சுனால் அன்றைக்கு 10 பேர் வருவார்கள். ஏண்டா அது ஜப கூட்டம்? ஆனால் ஜபத்தில் இருக்கிற வல்லமையை ரசித்தவர்களும் ருசித்தவர்களும் அதனுடைய பலத்தை அறிந்தவர்களும் அந்த கூட்டத்தில் கட்டாயம் வருவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஜபம் என்பது ஏதோ ஒரு காரியம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எல்லா ஜபங்களுக்கும் உடனே பதில் வராதபடியினாலே அவர்கள் அதை அப்படி நினைக்கிறார்கள். எல்லா ஜபத்துக்கும் உடனடியாக பதில் வந்தால் எல்லாரும் ஜப கூட்டத்திலே தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சொன்ன உடனே பதில் வந்துவிடும். பிரச்சனையா? சொன்ன உடனே பதில் வந்துவிடும். தேவையா? சொன்ன உடனே. ஆனால் ஆண்டவர் சில காலங்கள் சில நேரங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தானியத்தை விதைக்க ஒரு காலம், அதை அறுப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. தேசத்தில் நற்செய்தியை சொல்லுவதற்கு ஒரு காலம். நீ பரலோகத்துக்கு போகிற பொழுதுதான் எங்களால எத்தனை ஆத்மாக்களை கத்தருக்கு நாம் சேர்த்தோம் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு எதுக்கும் தெரியாது. இன்றைக்கு எவன் சரியாக ரசிக்கப்பட்டான், எவன் கத்தரை சரியாக அறிந்து கொண்டான், எவன் தேவனை சரியாக நேசிக்கிறான், எவன். ஆனால் ஒரு காலம் வரும், அந்த நாளில் என்ன நடக்கும் தெரியுமா? வாங்கப்பா, நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள், நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள், நீங்கள் துயரப்பட்டீர்கள், நீங்கள் வேதனைப்பட்டீர்கள், ஜெபத்தில் விழுந்து கிடந்தீர்கள், அதனால கிடைத்தவர்கள் தான் இவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாளில் சொல்லுவார். பாருங்க, அந்த நாளை குறித்து நானும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இனி வருகிற நாட்களில் சில விசேஷத்து ஜபங்களை குறித்து பாஸ்டர் அறிவிப்பார் சில காரியங்களை. அதுக்கு பிற்பாடு நானும் சில காரியங்களை அறிவிப்பேன். அந்த நாட்களை தயவு செய்து உங்களோட 100% சப்போர்ட்டை கொடுங்கள். நாம் இருந்து ஜபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே தேசத்திலே பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். கடந்த முறை நான் பிரசங்கித்த பொழுது நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பிரசங்கம் பண்ணி கடந்து சென்றேன். இன்றைக்கு அதை தொடர்ந்து சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் இருந்து நாம் காத்துக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள், நம்முடைய வாழ்வில் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போறோம். ஆத்மாவை நாம் சரீரத்தை கவனித்து ஆத்மாவை தவற விட்டு விடுகிறோம். அதைத்தான் கடந்த முறை நாம் பார்த்தோம் இல்லையா? சரீரத்துக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறதுண்டு, ஆனால் ஆத்மாவை குறித்து நாம் கவனிப்பது கிடையாது. அதை குறித்து சிந்திப்பது அறிந்து அல்லாஹ்விடம் சொற்பமாக இருக்கிறது இல்லையா? சரீரத்துக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் நாம் சீக்கிரத்தில் செயல்படுத்தி விடுவோம் இல்லையா? சரீரத்திலே பசி எடுத்தால் நாம் 3 தடவை சாப்பிட்டு விடுவோம், விரும்பினமோ விரும்பலையோ, விரும்பாததையும் சாப்பிட்டு விடுவோம். ஏன்? பசி. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு 3 தடவை சாப்பாடு போடுகிற மனுஷர்கள் அரிது. விளங்குறதா? ஒரு நாள்ல நான் நினைக்கிறேன் அநேக ஆவிக்குரிய மனிதர்கள் எல்லாம் மெலிஞ்சி இப்படி இருப்பார்கள், சாப்பாடே கிடைக்கிறது இல்லை நேரத்திற்கு. நான் என்ன சொல்றேன்னு சொல்லி ஒருத்தருக்குமே புரியல போல இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? ஆகையினால் ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான், எப்படி நடந்தன்னு தெரிகிறான். ஏப்பா, நேற்று 20 தான் சாப்பிட்டேன், 2 தடவை சாப்பாடு தரல எனக்கு. ஆனால் மாம்சமோ புஷ்டியாக இருக்கிறது. 3 தடவை சரியான சாப்பாடு, அதுல இப்ப சுக்கர் இருக்கிறவன் சுக்கர் இல்லாம சாப்பிடறான், அதெல்லாம் தெரிவு செய்து சாப்பாடு நடக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கோ ஒன்றுமே கிடைக்கிறது இல்லையா? ஒரு நாளைக்கு 1 தடவை சாப்பிட்டா சரியில்லாட்டா இருந்திருப்போம் இல்லையா? அதுக்கும் புஷ்டியான சாப்பாடு அதெல்லாம் பார்ப்பதே கிடையாது. ஆகையினாலே ஆவிக்குரிய மனுஷனாகி ஆத்மாவை குறித்து நாம் கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் கடந்த முறை நான் பிரசங்கித்தேன் இல்லையா? அநேகர் நமக்கு இருக்கிறவைகளை வைத்து அதுல பெருமை பாராட்டி மாம்சத்தின் ரீதியாகவே நாம் வாழ்ந்து கொண்டு போகிறோம் இல்லையா? இன்றைக்கு யாரும் வந்து யாரையும் பார்த்து சொல்லுவதில் உனக்கு தெரியுமா, என் உள்ளான மனுஷன் பலமாக இருக்கிறான்ப்பா, என் உள்ளான மனுஷன் புஷ்டியாக இருக்கிறான், என் உள்ளான மனுஷன் இருக்க பலம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு அநேகர் வெளியான மனுஷனுடைய பலத்தை காண்பிக்கிறதுக்கு துடிக்கிறார்கள், உள்ளான மனுஷனுடைய பலமோ எங்கேயோ இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உள்ளான மனிதனைத்தான் நோக்குகிறார் என்பதை நம் எல்லாருக்கும் இந்த சத்தியம் அறிந்திருப்போம் சொல்லி நான் நம்புகிறேன் இல்லையா? வெளித்தோட்டங்கள் ஒரு பக்கம், ஆனால் உள்ளான மனிதன் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவன். ஹல்லேலூயா. ஹலலோயா. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலும் வருகிற பொழுது சாப்பிட்டு சாப்பாட்டிலே உள்ளான மனுஷன் தன் வாழ்க்கையை திருப்பிக் கொள்ள வேண்டும். உள்ளான மனுஷன் வார்த்தைக்கு தன்னுடைய மனுஷனை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவன் போகிற வழிகளை விட்டு திரும்பி திரும்பி கர்த்தருக்கு நேராக தன்னை திருப்ப வேண்டும். இல்லையோ கேட்பதும் கடந்து செல்லுகிறதுமா இருந்தால் அதில் ஒரு பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். ஹலலோயா, ஹலலோயா. ஆகையினாலே திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 4:23.
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவோ விட்டு புறப்படும்.
திருப்பி வாசிங்க, அதுல இருந்து முடியும் வரைக்கும் வாசிங்க பாப்போம்.
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவோ விட்டு புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கிடவது.
சேர்த்து வாசிங்க.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்,
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்,
அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
அதில் இடத்தில் இருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ரெண்டாவது காரியம், முதலாவது நாம் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? எல்லா காவலோடும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியுமோ, நாம் ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியுமோ, அது அவ்வளவுத்தையும் என்ன செய்ய வேண்டும்? உள்ளான இருதயத்துக்கு என்ன செய்ய வேண்டுமா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. நான் இதை வாசித்து விட்டு யோசித்தேன். எப்படி தெரியுமா? ஆண்டவர் இருதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? இருதயத்தை வைத்து, அதுக்கு விலாயெலும்புகளை வைத்து, அதற்கு சதையை வைத்து, அதை எல்லாம் பூட்டி, இந்த எந்த அவயங்களையும் சீக்கிரத்தில் தொட்டு விடலாம், ஆனா இருதயத்தை தொட முடியாது. சீக்கிரத்தில் எல்லாம் இல்லாட்டா எல்லாரும் இருதயத்தில் டங் டங் அடிச்சு விட்டா சரி இல்லையா? மனுஷன் இல்லையா வணங்குறது? ஆகல இருதயம் ஆண்டவர் அதை முழுத்துல மூடி. உங்களுக்கு தெரியுமா, இருத விலாயெலும்புகள் எல்லாம் சீக்கிரத்தில் வெட்ட முடியாது. அதுக்கெல்லாம் போட்டு எல்லாம் சரியா கஷ்டப்படுவாங்க. அவ்வளவுக்கு இருதயத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ என்ன செய், இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளப்பா. ஹல்லேலூயா. ஏன் சொல்லிச்சுனா நான் சிந்தித்தேன், இருதயம் என்பது அது ஒரு நிலையில இருக்காததுண்டு. ஒரு நிலைமையில இருதயம் இருக்காது. நான் என்ன கேட்டீங்கன்னா, உண்டை கண்டு விட்டா இவ்வளவு நேரம் யோசித்துக் கொண்டு வந்ததை விட்டு விட்டு அதை பிடித்து விடும். இதுதான் இருதயம். சரி, இதை குறித்து யோசித்துக் கொண்டு போகிற பொழுது இன்னும் ஒரு காரியத்தை கண்டுவிட்டால் அதை விட்டு விடும், இதுல பிடித்து விடும். இதை யோசித்துக் கொண்டு போகிற பொழுது இன்னும் ஒரு காரியம். இதுதான் இருதயத்தில் இருக்கிற ஒரு சுபாவம். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளப்பா. அது சும்மா கிடையாது, அது சும்மா காரியம் கிடையாது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, இதே இருதயத்துல தான் அவரும் தான் வாசம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அதே இருதயத்தில் தான் நானும் வாசம் பண்ண விரும்புறேன். ஆகையினால என்ன செய், எல்லா காவலோடும் இருதயத்தை பாதுகாத்துக்கொள். அங்கே இருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் கேட்கிறேன், இன்று வரைக்கும் எங்களுடைய இருதயத்தில் இருந்து எத்தனை கூட்டம் ஜீவ ஊற்று புறப்பட்டது என்று எனக்கு சொல்லுங்களே. இருதயம் இருக்கிறவர்கள் எல்லாரும் காட்டுங்க கை வைத்து. இருதயம் இருக்கிறவர்கள் ஓஹோ, ஒருவருக்குமே கிடையாது. ஆனா ஜீவ ஊற்று எங்க? அது அங்கதான் இருக்கு சொல்றாரு, அங்கிருந்து புறப்பட்டு வரும் சொல்றாரு. அப்படியானா எல்லா காவலோடும் பாதுகாத்தா அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பாதுகாக்காதிக்கு என்ன ஊற்று வருதுன்னு சொல்லி என்னிட்ட கேட்காதீங்க. ஆனால் பாதுகாக்கிற பொழுது என்ன வருகிறது? ஜீவ ஊற்று புறப்படும். அப்படியானா நாம் எவ்வளவுக்கு இருதயத்தை பாதுகாக்கிறோம்? எவ்வளவுக்கப்பா பாதுகாக்கிறோம்? இன்னைக்கு இருதயத்தை பார்த்து ஏமாறுகிற உலகம், இருதயத்தை பார்த்தவர்கள் எனக்கு இருதயத்தை வரைங்கன்னு சொல்லிச்சுன்னா சட்பட சடப்பட, இப்படியும் கீறி அப்படியும் கீறி முழுத்துல சிகப்பா பெயிண்ட் அடிச்சு போட்டு இதுதான் இருதயம் என்று காட்டுகிற பொழுது இந்த உலகமும் அதை பார்த்து நம்பிக்கொண்டு தெரிகிறது. இதுவரைக்கும் இருதயம் அழகானது என்று இங்கே சொல்லப்படுகிறது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அது திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதை குறித்து பின்னுக்கு வாசிப்போம். ஆனா மனிதர்கள் காட்டுகிற இருதயம் எப்படி அழகான இருதயம். அதுல ஒரு சொத்தி கித்தி ஒன்றும் இருக்காது, எல்லாம் ரவுண்ட் பண்ணி எல்லாம் காட்சி. இதுதான் இருதயம், இதைத்தான் இத்தனை வருஷ உலகம். ஒரு சிறு பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது இருதயம் எப்படி கேட்ட எப்படி என்னத்தை கீறி காட்டுகிறது அந்த சிறு பிள்ளை? இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. விஞ்ஞானம் வளர்ந்தாலும் எவ்வளத்தை காண்பித்தாலும் இருதயத்தை குறித்து வர்ணிங்க உடனே கீறுவார்கள், சரக் சரக் என்று கீறி அதுக்கு ஏதோ எல்லாம் அப்டேஷன் படி. இதுதான் இருதயம், இதுதான் இருதயம். ஆகையினாலே இருதயத்தில் இருந்து என்ன புறப்பட வேண்டும்? ஜீவ ஊற்று, ஜீவ நதி அங்கிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அப்பா ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்தால் அது மற்றவர்கள் என்ன செய்யும் தெரியுமா? வாழ வைக்கிறதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. உன் இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்தால் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. ஆகையினாலே கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டாவது காரியம் என்னவெனில், இருதயத்தை நீங்கள் எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த வசந்த வாசிங்க,
தாறுமாறுகளை உன்னைவிட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து.
வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்திக் கொள்ளப்பா. உனக்கு என்ன செய்? இவைகளை தூரப்படுத்திக்கொள். அப்பொழுதுதான் இருதயத்தில் இருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊட்டு புறப்படும். இவைகள் இருக்கிற பொழுது ஜீவ ஊட்டு புறப்படுவதற்கு சான்ஸே கிடையாது. வழங்குறதா? ஆகையினாலே எல்லா காவலோடும் இருதயத்தை காட்டுக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊட்டு புறப்படும். வாயின் சாறுமாறுகளை கவனமாய் காத்துக்கொள்ளப்பா. அப்படி இருந்தா ஜீவ ஊற்று புறப்படுவதற்கு சான்ஸே கிடையாது. பின்னுக்கு என்ன சில காரியத்தை குறித்து வருகிறேன், அதை பார்க்கலாம் இல்லையா. ஆனா நம்முடைய இருதயம், வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் ஜீவ ஊற்றினால் நிறைந்திருந்தால் வாய் தாறுமாறாக இருக்காது. இருதயம் ஜீவ ஊற்றினால் நிறைந்திருந்தால் வாய் கண்டதையும் பேசாது. இருதயம் ஜீவ ஊற்றினால் நிறைந்திருந்தால் வாய் தடுமாறாது என்பதை மறந்து விடாதீருங்க. ஆகையினாலே ஜீவ ஊற்றுள்ள நதிகள் புறப்படுகிற பொழுது நம்முடைய வார்த்தையிலே சுத்தம் இருக்கும் என்பதை மறந்து விடாதீருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பேசுகிற பொழுது கேட்கிற பொழுது நமக்கு காது கிண்ணன்றிருக்கிறது. ஏன்? பேசக்கூடாதவைகளை கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், தகுதியத்தவைகளை. சில காரியங்கள் நாங்களே பல வருஷங்களுக்கு முன்பாக கேட்டிருப்போம், அது கேட்டவுடனே ஓஹோ இப்படியும் ஒரு வார்த்தை இருக்கிறது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இருதயத்தில் சுத்தம் இருந்தால் சுத்தமான வார்த்தைகள் புறப்பட வேண்டும். சபையாரிடத்தில் இது புறப்படவில்லை என்று சொல்லிச்சுன்னா நீ என்ன மனம் திரும்பதற்கு ஏராளமான இடம் இருக்கிறது. எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உன் வார்த்தையில சுத்தம் இருக்க வேண்டும். பிரதர் நான் கோபப்பட்டுட்டேன், பிரதர் எனக்கு எமோஷனல் அப்படி வந்துட்டு, பிரதர் எனக்கு இருந்த வருத்தம் இப்படி வந்துட்டு, பிரதர் என்றதெல்லாம் போய் வெளியே சொல்லிக்க. 20 வருஷம் 30 வருஷம் வேதத்தை தூக்கி கொண்டு தெரிந்து கடைசியில வெளியே வந்தது என்ன? ஆண்டவர் சொன்னார் ஜீவன் இருட்டு வரும் என்று சொல்லி சொன்னா நதிகள் எல்லாம் கசக்குகிறது. யோ, நான் சொல்லுகிறதை கேள். கிறிஸ்துவின் வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. தேவனுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அண்டு வரைக்கும் இண்டு வரைக்கும் அண்டிலிருந்து இண்டு வரைக்கும் இதுதான் பிரசங்கம், இதுதான் பிரசங்கம். ஏன் தெரியுமா? கிறிஸ்து வருகிற நாளை யாருக்கும் தெரியாதான். தீர்க்க தரிசனங்கள் தான் அதை அடையாளங்களாக காண்பிக்கிறது. நடக்கிறவைகள் அடையாளங்களாக கொடுக்க, ஆனால் கிறிஸ்து வருவார் என்று சொல்லி நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆகையினாலேதான் ஆயத்தமா இருங்கள் என்று சொல்லி எச்சரிப்போடு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? இத்தனை வருஷ காலங்கள் சேர்ந்திருந்து ஆராதனை செய்து ஒரு பந்தியிலே இருந்து சாப்பிட்டு கடைசியில பார்த்தா பரலோகத்தில் எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கிருந்து கண்ணீர் சிந்த கூடாது. நாங்க எந்த சபையிலையும் இருக்கிற போதகர்களுடைய விருப்பமும் தாகமும் என்ன தெரியுமா? அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. இந்த தாகம் உள்ளவன் தான் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டே இருப்பான் பாருங்க. ஆகையினால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன சொல்றேன் தெரியுமா, உங்கள் இருதயத்துல இருந்து ஜீவ நதி ஓடுகிறதா, ஆசீர்வாதமான வார்த்தைகள் வெளியே வருகிறதா. எரேமியா 17வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். எரேமியா 17வது அதிகாரம் 9:10-11 வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்க. 9:10-11,
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் ஆயிருக்கிறது.
அங்க என்ன சொன்னார் ஆண்டவர், ஜீவ நதி புறப்படுமா. இங்கே ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், திருக்குள்ளதும் கேடுள்ளதும், கேடில்ல மகா கேடு. இதுல எல்லாம் பெரிய சத்தியமே அடங்கி இருக்கு பாருங்க. கேடு, தாழ்மை, நீடிய தாழ்மை, பொறுமை, நீடிய பொறுமை, இதெல்லாம் பெரிய சத்தியம் பாருங்க. இல்லையா, நேற்று வந்தவர்களுக்கு தான் தாழ்மை இருக்கணும், காலகாலமாக கத்தரை ஆராதிக்கிறவனுக்கு நீண்ட தாழ்மை இருக்கணும். இங்க என்ன சொந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் ஆயிருக்கிறது.
ஓ என்ன பாருங்க, கொஞ்சம் என்ன பாருங்க, என்ன பார்த்தா என் இருதயம் திருக்கும் கேடுள்ளது மாதிரியா இருக்குது, அப்படியா இருக்குது, அப்படியா இருக்குது. சத்தியம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. உங்க பார்வைக்கு நல்லா தப்பா இருக்கிறேன், உங்க பார்வைக்கு நல்லா தான் உடுத்திருக்கிறேன், உங்க பார்வைக்கு தாசனை பார்த்தா பா மனுஷன் தாப்பா, ஆனா தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லுவதல்ல. அது இருதயம் எப்படிப்பட்டதாம், திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க,
அறியத்தக்கவன் யார்,
அது அறியத்தக்கவன் ஒருத்தர் இல்லையாப்பா, இதுதான் பிரச்சனையே. ஏன் தெரியுமா, மனுஷனாக பிறந்த நமக்கு நம்முடைய இருதயம் திருக்குள்ளது கேடு இல்லைன்றத அக்செப்ட் பண்ண முடியல, அதை அங்கீகரிக்க முடியல, அது வேதமே சொல்லுது. இதை அறியத்தக்கவன் யார், தொடர்ந்து வாசிங்க,
கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள் இந்திரியங்களை சோதித்தறிகிறவரும் ஆயிருக்கிறேன்.
என்ன ஆண்டவர் பாருங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கப்பா, என் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் கள்ளத்தை காண்கிறவர் நீர். என்ன ஸ்தோத்திரத்தை விட கள்ளத்துக்கு வந்த இடத்துல அறவாசி போயிட்டு பாருங்க. இல்லையா, கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை ஒட்டு கொள்ளுகிற மனுஷன் தேவனுடைய பார்வையில ரம்யமாயிருப்பான். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து பார்க்கிறவரும் அவர். என் இருதயத்திலிருந்து என்ன வருமாம், ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று புறப்பட்டு வருமாம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் உள்ளத்தில் இருந்து ஜீவ நீரூற்று புறப்பட்டு ஆண்டவரே, என் உள்ளத்தை மாற்றி விடுங்க ஆண்டவரே, என் உள்ளத்தை உமக்கு விருப்பமானபடி வணைந்து விடுங்க ஆண்டவரே, என் இருதயம் உம்மையே நேசிக்கிறதாக மாற்றி விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் திருக்குள்ளதா கேடுள்ளதா இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் இருதயம் ஜீவ நதியை கொண்டு உள்ளதாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படி கேளுங்க ஆண்டவரை பார்த்து. வேதம் சொல்லுகிறது, எதுவரைக்கும் எப்படி இருப்பீர்கள், எதுவரைக்கும் குந்தி குந்தி எழும்புவீர்கள், எதுவரைக்கும் இப்படி தள்ளாடி கொண்டு இருப்பீர்கள். உங்களை பார்த்தால் எல்லாவற்றை பார்க்கணும், இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது ஐயா. வேதம் சொல்லுகிறது இருதயம் தளம்பின இருதயம் சொல்லி சொல்லப்படுகிறது. இருதயம் ஒரே லெவல் அது ஆடிக்கொண்டே இருக்கும் பாருங்க, இருதயம் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டே இருக்கும் பாருங்க, அதுக்குன்ற ஒரு ஒரு இது இருக்காது பாருங்க, அதுக்குன்ற ஒரு நிலை இருக்காது பாருங்க. ஹார்ட் அடிக்கிற மிஷினை போய் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, அதுலையும் ஒரு ஒழுங்கு இல்லை, ஏறி இறங்கிக் கொண்டே இருக்கும் பாருங்க. அதனால ஆண்டவர் இங்கே சொன்னார் பாருங்க, இருதயம் தெருக்குள்ள அது ஒழுங்காகவே இருக்காது. வழங்குறதா, இன்றைக்கு நல்லதை யோசித்துக் கொண்டு இருக்கும், நாளைக்கு பார்த்தா அதே இருதயம் தீயத்தை யோசித்துக் கொண்டு இருக்கும். அதை கண்டுபிடித்து அதை புடுங்கி எறிவதுதான் தேவ மனுஷன். ஆனா பிரச்சனை என்ன சொல்லிச்சுன்னா, அநேகருக்கு கண்டுபிடிக்க தெரியல, அது தந்த பாட்டுக்கு யோசித்துக் கொண்டே போகுது. இருதயம் இருதயத்துக்கு வரம்பே கிடையாது, அது அலைஞ்சு கொண்டு தெரிகிறது இல்லையா. இருதயத்தை கண்ட்ரோல் பண்றது சரியான கஷ்டம் பாருங்க. அதனாலதான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நாடி கர்த்தருடைய வழிநடத்தலை தேட வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த இருதயத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்க வேண்டும். சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தீய நோக்கம் பாவமே என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்க, தீய நோக்கமே பாவமா? இந்த சிந்தனை எந்த பெரிய சிந்தனை தெரியுமா? இது இப்ப யோசிக்கும் ஆண்டவரை பாட்டு பாடித்துக் கொண்டிருக்கும், அடுத்த நிமிஷம் எங்க நிக்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. அதனாலதான் கர்த்தருடைய ஆவியாண்ட வழிநடத்தலை நாம் தேட வேண்டும். எந்த மனுஷனும் என் இருதயத்தையோ இந்த சிந்தனையோ அறிய முடியாது. நீங்க யாரும் அறிய முடியாது. நீங்க யாரும் என்னடிக்குள்ள என்ன ஓடுகிறது, என்ன வருகிறது, என்ன சிந்திக்கிறேன், உங்களை குறித்து என்ன சிந்திக்கிறேன் என்று சொல்லி யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் மாறாய்ந்து அறிகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகையினாலே உன் இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளப்பா. தேவ வசனத்தை வாசித்து பாதுகாத்துக்கொள், ஜபம் பண்ணி பாதுகாத்துக்கொள், தேவ பிரசன்னத்தில் மூழ்கி பாதுகாத்துக்கொள். இன்னைக்கு இருதயத்தில் புறக்கிறது எல்லாம் வாயினால வெளியே விட்டுட்டு அலைந்து தெரியாது. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார், இப்படித்தான் நடந்து கொள்ளுகிறார். இருதயத்தில் என்னெல்லாம் பிறக்குதோ அதை வாயால புஷு புஷன்னு வெளியே விட்டு வருவார். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, வெளியிலிருந்து போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாதான். உள்ளத்திலிருந்து வருகிற எல்லாம் என்ன செய்யுமா? மனுஷர்கள் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்திவிடும். தெரிந்து கொண்டே பிழை செய்கிறவர்கள் நாங்க ஒருத்தர் தானப்பா. தெரிந்து கொண்டே பிழை செய்கிறவர்கள், தெரிந்து கொண்டே தவறு செய்கிறவர்கள் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள். எல்லாம் தெரியும், வேதத்தில் இருக்குது. அதுக்கு டைம் கி டைம் தட்டி பார்க்கறதுக்கு எல்லா அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருந்தவன் ஆண்டவருக்கு சோத்திரம். அவங்க நினைச்சு தட்டி பார்க்க முடியாது. ஆனா தெரிந்து கொண்டா பிழை செய்கிறவர்கள் யாரு? நாங்க தான், நாங்க தான். தெரிந்து கொண்டு பிழை செய்து விட்டு அதற்கு காரணங்களும் கொடுக்கிறவர்கள் நாங்க தான். பதில்கள் கொடுப்போம், காரணங்கள் கொடுப்போம், சரி என்று சொல்லுவோம். நீங்க விடுங்க, நாப்பா தெரிந்து கொண்டு பிழை செய்கிற மனுஷன் ஆரண்டு கேட்டீங்கன்னா இந்த சபையில என் பேரை சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க, நான் தைரியமா ஏற்றுக்கொள்றேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலே தன் புள்ளியை ஒத்துக்கொள்ளுகிற மனுஷன் தான் தெய்வ மனுஷன் என்பதை மறந்து விடாதீங்க. தாவீது ராஜாவிடத்தில் போய் இவைகளை கற்றுக்கொள்ளுங்க. தாவீது ராஜாவிடத்திலே பிள்ளைகளை எப்படி ஒப்புக் கொடுப்பது என்பதை கற்றுக்கொள்ளுங்க. பைபிள் வைத்திருக்கிறதுல எந்த பிரயோசனமும் கிடையாது. அதை வாசித்து அதற்கு ஒப்புக் கொடுத்து அதன்படி வாழுகிறதுக்குத்தான், அதுதான் தேவ பிள்ளைகள். அவர்கள் தான் தேவ மனுஷர்கள், அவர்கள் தான் கர்த்தரை நேசிக்கிறவர்கள். ஆகையினால உன் இருதயத்தை எல்லா காவலோடும் என்ன செய்? காத்துக்கொள்ளப்பா, காத்துக்கொள். அவங்க இவங்க அது இந்த மாதிரி மற்றவர்களை காட்டி தேவ சமூகத்திலே நீ தப்பிக்கொள்ளவே முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா அறிந்து கொள்ளுங்க. மற்றவர்களை காண்பித்து எவரும் தேவ சமூகத்தில் தப்பிக்கொள்ளவே முடியாது. நான் தான் உனக்கு எழுதி கொடுத்தேன், நான் சிலுவையில் தொங்கி இல்லையா உனக்கு எழுதி கொடுத்தேன், என்னை பாடுபடுத்தி இல்லையா எழுதி கொடுத்தேன். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாத்துக்கப்பா. உன் இருதயம் தெருக்குள்ளதாக இருக்கிறது, கேடுள்ளதாக இருக்கிறது. ஆனா நான் இல்ல அதுக்கு வாசம் பண்ண விரும்புறேன். நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். யாரு? நீ நானும் தேவ ஆலயமா இருக்கிறமா? மேப்பா என்ன பாக்கியம் தெரியுமா? தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுவாரா? என்ன பாக்கியம் தெரியுமா? இதனுடைய தாய்ப்பரியம், இதனுடைய விலை மதிப்பு தெரியாத ஜனங்கள் நாம். உலகத்தை பழத்த ஒரு பணக்காரன் வீட்டுக்கு வந்தா நாங்க படுற பாடு. ஆனா உலகத்தையே படைத்த தேவன் உனக்குள்ள இருக்கிறாரேயா, இதன் அறிவு எவ்வளவு, இவருடைய தாய்ப்பரியம் எவ்வளவு, தேவன் என் இருதயத்திலே இருக்கிறார். ஆனா திருக்கும் கேடுள்ளதாமா? ஜீவநதி எப்படி என் இருதயம் இருக்கிறது? இரண்டாவது நான் சொல்றேன் கேளுங்க, ஜீவநதியாக இருந்தாத்தான் தேவன் வாசம் பண்ணுவார். திருக்கும் கேடுள்ளதில் தேவன் வாசம் பண்ணுவார் சொல்லி நாம வேதத்திலிருந்து எங்கேயும் காண்பிக்க முடியாது. ஆகையினால என் இருதயம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அதை நாம் ஆராய வேண்டும். தாவீது ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? திருக்கும் கேடும் என் இருதயத்தில் இருக்கிறதுனால கவலைப்படுகிறது யார் தெரியுமா? நீ கிடையாது, நானும் கிடையாது, கர்த்தர் தான் கவலைப்படுவார். தேவன் தான் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார். தாவீது ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோன்னு சொல்லி என்னை ஆராயும், என்னை ஆராய்ந்து வாரும் ஆண்டவரே. நான் உம்மை துன்பப்படுத்த விரும்பல, நான் உம்மை துயரப்படுத்த விரும்பல, நான் உம்மை வேதனைப்படுத்த விரும்பல, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, உண்மையாக நேசிக்கிறவர்களை நாம் துக்கப்படுத்த மாட்டோம். இயேசுவை எத்தனை பேர் உண்மையாக நேசிக்கிறீர்கள்? அப்படி என்று சொன்னால் இயேசுவை துக்கப்படுத்தாதிருங்க, இயேசுவை வேதனைப்படுத்தாதிருங்க. சிறுக்கும் கேடுள்ளதுமாக உன் இருதயம் தேவனை துக்கப்படுத்தும், தேவனை துயரப்படுத்தும். இன்னைக்கு நேசிக்கிறவர்களை நாம துக்கப்படுத்திட்டா பின்னுக்கு முன்னுக்கு திருந்தி சாரி பிரதர், சாரி பிரதர், சாரி பிரதர், தெரியாம செய்துட்டேன், வேணா விட்டுடுங்க பிரதர் வாங்க. ஆனால் கிறிஸ்துவை நாம் திரும்பவும் திரும்பவும் சிலுவையிலே அறைவதே நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்ன, நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்ன, நமக்கு இவைகள் தெரியாமல் இருக்கிறது என்ன? நாம் யாரும் அறிவறையிலே இல்லை. முதலாம் பாப்பு, இரண்டாம் பாப்பு, மூன்றாம் பாப்பிலே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் தான் இருக்கிறது, ஆனால் தேவனை துக்கப்படுத்துகிறோமே, தேவனை துக்கப்படுத்துகிறோமே, ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோமே. இன்றைக்கு நாம் அநேகர் மனுஷர்களை நம்பி தேவனை துக்கப்படுத்துகிறோம். என்ன செய்கிறோம்? மனுஷர்களை நம்பி விடுகிறோம். அதுக்கு மேல இருந்த 9-5 வசனத்திலிருந்து வாசிங்க. அது இந்த செய்தியுடைய இதில் நான் வாசித்த பொழுது எனக்கு அது இருதயத்தில் விழுந்துச்சு, அதனால நான் வாசிச்சுட்டு போறேன். 5 வசனத்திலிருந்து வாசிங்க.
மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளியாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான்.
இங்க பாத்து இந்த 2 வசனத்தை பாசிங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இருதயம் திருக்கும் கேடுள்ளதும் பாருங்க. இன்னைக்கு பரச்சின் நான் சொல்றேன் கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கிடைக்காதது ஒன்றை மனுஷர்களின் அனுமதியோடு நாம் எடுப்பதற்கு யோசிக்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது சில காரியங்கள் நாட்கள் எடுக்கும், நேரங்கள் எடுக்கும், ஆனால் அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடவாது. புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றும் நடவாது. நம்ம வாழ்வில் எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடந்துதான் ஆகும், அதை உன்னால நிறுத்த முடியாது. என் வாழ்வில் நடக்கிறது எதையும் உன்னால நிறுத்த முடியாது, உங்களை யாராலும் நிறுத்த முடியாது. ஆனால் ஆனால் எது நடந்தாலும், கடந்த முறை ஜோபுவை குறித்து பார்த்தோம் இல்லையா, ஜோபு என்ன தெரியுமா சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், நான் முன்னாக போகிறேன் உங்களை காணல, வலது பக்கத்திலே பார்க்கிறேன் உம்மை காணல, இடது பக்கத்திலே பார்க்கிறேன் உம்மை காண, ஆனாலும் நான் போகிறது என்ன வழின்னு சொல்லி நீர் அறிந்திருக்கிறேன், நீர் அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு இன்றைக்கு நாம் போகிற வழிகளை கர்த்தர் அறியல, நாம் நம்பி இருக்கிற மனுஷர்கள் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? மனுஷர்கள் மேல இருக்கிறது. ஆனால் யோபு என்கிற பக்தன் கர்த்தரை நம்பி இருந்த மனுஷன். சொன்ன நல்ல அருமையான அந்த வார்த்தை, முன்னுக்கு போனா எல்லாம் இருட்டா இருக்குது, வலது பக்கம் இடது பக்கம் போனா எல்லாமே இருட்டா இருக்குது. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் இருட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா நாம் அலறுகிற அலர்கள் இருக்கிறது பாருங்க, அலர் அலருண்டு அலறுகிறது தான் நம்ம வேலி. நமக்கு கொடுத்த ஒரு சொத்துல ஒன்று என்ன தெரியுமா, அலறுறது, ஒலட்டுகிறது. ஒரு காரியம் வந்துச்சுன்னா பல பல பலன்று ஒலட்டி தள்ளுறது. கத்தரை கட்டியாக பிடிக்கிறது இல்லை, தேவனை பிடிப்பதல்லாம். இருதயமோ திருக்கும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஐயா உன் இருதயத்தை பாதுகாத்துக்கொள், அம்மா உன் இருதயத்தை பாதுகாத்துக்கொள். கர்த்தர் வாசம் பண்ண வேண்டுமா? ஜீவன் அதி புறப்படணும். 6 வசனத்தை வாசிங்க.
அவன் அந்தர வழியில் கரளியா போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதே காணாமல்,
நன்மை வருகிறதை நீ காண முடியாது. எப்பொழுது? மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைத்து என்று சொல்லி சொன்னா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், தேவ ஜனங்கள், இங்க மாத்திரம் ஒட்டுமொத்தமாக நான் பேசுகிறேன், என்ன தெரியுமா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பார்கள், வைப்பார்கள், ஆனால் காலங்கள் தாமதிக்கிற பொழுது அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது தெரியுமா, அவங்களுக்கே தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் போயிடும். கத்தரை நம்புங்க, எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும். இந்த பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் இப்படிப்பட்ட பிரசங்கங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் பிரசங்கிப்பதற்கும் கேட்பதற்கும் இனிமையாகத்தான் இருக்கும். ஆனால் காலங்கள் வருகிற பொழுது அவைகளை நிரூபிக்க வேண்டும். நேரங்கள் வருகிற பொழுது கத்தரை நாம் நேசிக்கிறதை காண்பிக்க வேண்டும். அது கடுமையானவைகள். யோபுங்கிற பக்தன் சரியாக எல்லாவற்றையும் நிறைவேற்றினான். பாருங்க, அந்த மனுஷன் படித்துக் கொள்ள வேண்டியது ஏராளம் தாராளமாக இருக்கிறது இல்லையா? படிக்கலாம், நிறைய படிக்கலாம். யோபு இருந்து நல்ல மனுஷன் பாருங்க, நல்ல மனுஷன் பாருங்க. ஏன் தெரியுமா? அவனிடத்துல பணம் இருந்த பொழுதும் கத்தரைத்தான் நம்பினான், பணம் இல்லாத பொழுதும் கத்தரைத்தான் நம்பினான். உயர்ந்திருக்கிறவன் நாளைக்கு ரோட்டுக்கும் வரலாம், ரோட்ல இருக்கிறவன் நாளைக்கு உயர்ந்தும் இருக்கலாம். ரெண்டு டைமிலையும் கத்தரை நம்புகிறதை மறந்து விடாதிருங்க, தேவனை நேசிப்பதில் மறந்து விடாதிருங்க, கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை மறந்து விடாதிருங்க. வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடாதீங்க, இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடாதீங்க, மறுமைக்காகவும் அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் சபிக்கப்பட்டவனா? வேதத்தில இருந்து மனுஷர்களை பார்த்து சபிக்கப்பட்டவன் ஆச்சரியம். அந்த மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, அங்கே ஆசீர்வாதத்தை, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுது. சொல்லி வாசிங்க.
அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து,
கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன்,
தன் நம்பிக்கை கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் தண்ணீர் அண்டலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
என்ன, கத்தர் மேல நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அவனுக்கு வெயில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, மழை பெய்யறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, காலம் தேவைன்னு சொல்லி சில பேர் இருப்பார்கள். இதுக்கெல்லாம் கத்தரை நம்புகிற மனுஷனுக்கு, அவனுக்கு எந்த நேரத்தில் கத்தர் ஆசீர்வதிக்கணுமோ அந்த நேரத்தில் அந்த மனுஷனை ஆசீர்வதிப்பார். ஏன்? அவன் கத்தரை நம்புகிற மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால திரும்பவும் சொல்றேன், இருதயம் என்பது ஒரு நிலைமையில இருக்காது. அதான் ஆண்டவராஜன் விசுவாசம், விசுவாசம் வந்து கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமா? ஆண்டவர் வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி இருக்குது. விசுவாசத்தை காண்பா, இந்த இருதயம் இருக்கு பாருங்க, இது நினைச்ச மாதிரி வேலை செய்யும், நினைச்ச மாதிரி நடந்து கொள்ளும், வழங்குறதா. ஆகையினால என்ன நடக்குது, இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளவா. இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டு சொன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டு சொன்னா தேவன் உங்களோடு தான் இருப்பார், அது உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆகையினாலே அங்காலே வந்துதான் சொல்றாரு தெரியுமா, எல்லாவற்றை பார்க்கலாம் மேல ஆசீர்வாதம். கத்தரை நம்புகிற மனுஷன், கத்தரை நம்பாத மனுஷன், ரெண்டு பேரை குறித்தும் பேசிவிட்டு தான் வந்து சொல்றாரு தெரியுமா. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் கேடுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்டீங்க, நீங்க யாராவது வந்து என்ன கேட்டீங்க, பிரதர் உங்களோட திருக்கு, உங்களுக்கு இருதயம் என்ன திருக்குள்ளதா கேடுள்ளதான்னு சொன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், உங்களை முடிச்சு ஒரு பார்வைண்டு பார்ப்பேன், உனக்கு எல்லாம் இந்த கேள்வி என்னது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பேன், விளங்குறதா. எந்த மனுஷர்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏந்த மாட்டார்கள். இந்த முழு பிரசங்கத்திலையும் யாராவது இந்த வார்த்தை தான் பிரதர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பெட்ட ஒட்டையில் எழுதி கொண்டு போனீங்கன்னு சொல்லிச்சு நீங்க இன்னைக்கு பாக்கியம் பெற்ற, நீங்க இல்லவே இல்லை. ஆசீர்வாதங்களை மாத்திரம் எழுதியிருப்போம், அதோட சேர்த்து. ஆனா நிக்கிற வார்த்தைகள் எது தெரியுமா? ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 7:20 வாசிங்க. மார்க் 7:20 யா, மார்க் 7வது அதிகாரம்.
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிவீடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார்.
மனுஷனை தீட்டுப்படுத்தும், இருதயத்தில் இருந்து புறப்படுகிறது என்ன செய்யும், மனுஷனை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். ஒன்று உன்னை தீட்டுப்படுத்தும், மற்றது மற்றவர்களையும் தீட்டுப்படுத்தும். அண்டு உண்மையாக தீட்டு போடுது. இதுல நீங்க இதுல இருதயத்தில் இருக்கிற சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. இருதயத்தில் இருக்கிற இந்த காரியங்கள் என்னச்சுனா, இது இருதயத்தில் தானே இருக்குன்னு சொல்லி நாம யோசிக்கலாம். வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் நினைத்தாலே அது பாவம், ஒரு மனுஷன் சிந்தித்தாலே அது பாவம். விளங்குறதா? இவைகள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதா? விளங்குறதா? இவைகள் எல்லாம் ஆனால் அது மனுஷனை என்ன செய்யும்? திட்டுப்படுத்திவிடும். மனுஷன் வேதம் சொல்லுகிறது இருதயத்திலிருந்து ஜீவ நீரூற்று ஓடுமா. ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தில் இருந்து இவைகள் புறப்பட்டு வந்து ஒரு மனுஷனை திட்டுப்படுத்திவிடும். இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய செயற்கைகளே இல்லை. களவெடுக்க மாட்டோம், அப்படி கன காரியங்கள் நம்முடைய செயற்கைகளே இல்லை. நாம செயல்படுத்துறதில்லை. இப்ப இதில் எழுதியிருக்கிற காரியம் ஒன்றையும் நாம செயல்படுத்துகிறவர்கள் அல்ல. ஆனால் இருதயத்தில் இருந்து புறப்படுகிறீர்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தனையும் இருதயமும் இணைந்து செயல்படுகிறது. தேவ சமூகத்திலே பாவமாய் வெளியே வந்துவிடும் என்று சொல்லி மறந்து விடாதீங்க. விளங்குறதா? இதுல எழுதப்பட்ட எவையும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்துகிறது அல்ல. ஆனால் சிந்தனை இருதயத்திலே அவைகள் இருந்து புறப்படுகிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை திருப்ப வாசிங்க பார்க்கலாம்.
மனுஷனுக்குள்ளே
இருந்து புறப்படுகிறது, உள்ளுக்கு போகிறது தீட்டுப்படுத்தாது பாருங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது என்ன செய்யும்? மனுஷர்களை தீட்டுப்படுத்தும். ஐயா, நான் இன்னைக்கு யோசி வாசிச்சு இதோட தான் முடியும் நினைக்கிறேன். நான் மூன்று காரியங்களை எடுத்து இன்னைக்கு பேசலாம். நான் இதோட தான் முடிப்பேன் சொல்லி கத்திரிக்கலாம் நம்புகிறேன். நான் வருகிற பொழுது யோசிச்சது என்ன தெரியுமா? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒரு நாளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமானதும் எவ்வளவு தீங்கானதும் என்று சொல்லி யோசித்தேன். ஒரு நாளுக்கு என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன இருதயத்தின் நிறைவினில தான் அதை வாய்ஸ் பேசும். அவை இருதயம் எண்ணத்தில் இருக்கிறது, இருதயத்துக்கும் வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. சோ இன்றைக்கு ஆராதனைக்கு என்று நாம் எழும்பினோம். ஞாயிறு கத்தருக்குரிய நாள். இன்றைக்கு ஒரு வேளை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். எது? மாம்சத்தின் வார்த்தைகள். ஏன் இன்றைக்கு ஆராதனை? இன்றைக்கு கொஞ்சம் நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளுமோ இல்லையா? ஏழாம் நாள் கிறிஸ்தவர்கள் இல்லையா? கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளும் இல்லையா? மத்த ஆறு நாளும் வேற பிரச்சனை, அதை குறித்து வேற கட்டுக்கோரில் போட்டுத்தான் கணக்கு பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்வோம். ஆறு கத்தினாலும் பேசாமங்கால போயிருவோம். ஏன்? இன்னைக்கு ஆராதனை. கத்தரை ஆராதிக்க போகிறோம், தேவனை சந்திக்க போகிறோம். இல்லையா? அதனால கொஞ்சம் அப்படி இருப்போம், இல்லாட்டி இப்படி இருப்போம். ஆகையினாலே மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மனுஷர்களை தீட்டுப்படுத்தும். அப்படியானா நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு நாம் எத்தனை வார்த்தைகளை பேசுகிறோம்? அந்த வார்த்தைகள்ல எத்தனை தேவனுக்கு பிரியமும் எத்தனை மனுஷர்களை தீட்டுப்படுத்துகிறோம் சொல்லி ஒரு சும்மா ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தாலும் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள்? எப்படி இருக்கும்னு சொல்லி நாம் நினைக்கிறோம்? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு போட்டு பார்த்தோம்னு சொல்லி அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அவ்வளத்தையும்
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும்,
இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனை,
விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும்.
எல்லாம் புறப்பட்டு வருமா? இது என்ன செய்யும்? உன்னையும் திட்டுப்படுத்தி மற்றவனையும் திட்டுப்படுத்தும். ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஜீவநதி உன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமா? விளங்குறதா? என் இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் வாசம் பண்ணுகிறதாக இருக்க வேண்டும். வழங்குறதா? உங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க கேளுங்க. ஜீவ நதி நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டால் அநேகர் இதில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். வழங்குறதா? ஜீவன் நதி எனக்குள்ள இருந்துச்சுன்னா அநேகர் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஆசீர்வாதம் இல்லாத நதியை வச்சு நான் என்னப்பா பண்றது? ஆறு இருக்கிறது, தண்ணீர்கள் இருக்கிறது, பிரயோசனம் இல்லாவிட்டால் என்ன பிரயோசனம் அதுல? வழங்குறதா? ஆகையினாலே எனக்குள்ள இருந்து ஜீவன் அது புறப்பட்டு அநேகரதிலே வாழ வேண்டும். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள் தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலையுதிராத மரத்தை போல இருக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே ஜீவ நதி நமக்குள்ள இருந்து பாய் என்று சொல்லி சொன்னா மற்றவர்கள் அதிலே வாழ வேண்டாம், மற்றவர்கள் அந்த நிழலிலே தங்க வேண்டாம், மற்றவர்கள் அந்த நிழலிலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டாம், மற்றவர்கள் அந்த மரத்துல இருந்து விளங்குறதா விளங்குறதா? அப்படி இல்லையோ இருதம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கும். இந்த நாளிலே நாம் போகிற பொழுது எந்த இருதத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து கொண்டால் நமக்கு கர்த்தருக்குள்ளே நலமாக இருக்கும். விளங்குறதா? எல்லாருக்கும் இருதயம் இருக்கிறது, ஆனால் தேவனை போலவும் அவருடைய இருதயத்தை போலவும் நாம் மாற வேண்டும். போதகர் அடிக்கடி என்ன தெரியுமா சொல்ற அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து காதுல விழுந்ததோ தெரியாது, கர்த்தர் பார்க்கிற விதமாக நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டும், தேவன் பார்க்கிற விதமாக உங்களை நான் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் ஊழியம் செய்யறதுல பிரயோஜனமே கிடையாது. நாம் உங்களை பார்க்கிற பொழுது எப்படி பார்க்க வேண்டும்? தேவன் என்ன நோக்கத்தில் பார்க்கிறார், தேவன் என்ன உள்ளத்தில் பார்க்கிறார், விளங்குறதா? விளங்குறதா? அதான் ஊழியக்காரர் என்ன இருந்தாலும் பேசாமல் இருக்கிறது, என்ன பேசாமல் இருக்கிறது? நீங்க எதைத்தான் செய்தாலும் ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? பேசாமல் இருக்கிறதா அவங்க வேலையாக இருக்கும். ஆனால் அவங்க பேசாமல் இருக்கிற பொழுது கர்த்தர் சடுதியிலே இறங்குவார். அப்ப உங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விளங்குறதா? விளங்குறது. ஆகையினாலே நாம் மற்றவர்களை பார்க்கிற பொழுது தேவனுடைய இருதயத்தோடு பார்க்க வேண்டும், தேவனுடைய இருதயத்தோடு உங்களை நாம் பார்க்க வேண்டும், தேவனுடைய அன்போடு உங்களை நாம் பார்க்க வேண்டும். விளங்குறதா? அதான் தேவனுடைய மனுஷன் அவனுடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வரும் தெரியுமா? ஜீவ நீரூட்டு புறப்பட்டு வருமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்மள சொன்னதை திரும்பவும் கவனிங்க, எனக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறது தீட்டுப்படுத்துகிறதா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் விடுகிறது கர்த்தருக்குள்ளே அது நலமாக இருக்கு. விளங்குறதா? விளங்குறதா? இந்த பாருங்க, இந்த கர்த்தருடைய பந்தி இன்னைக்கு எடுக்கிறோம் பாருங்க, இதெல்லாம் எத்தனை பேர் இதற்குரிய மரியாதையும் இதற்குரிய பரிசுத்தமும் இதற்குரிய கனமும் இதற்குரிய மரியாதையும் பயபக்தியோடு எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. வேதம் எழுதி வச்சு ஒவ்வொரு முறையும் கொடுக்கிற பொழுது அது வாசி 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 என்று வாசிக்கிறதுக்கு அர்த்தங்கள் இல்லாமல் வாசிக்கப்படவில்லை. வழங்குறதா? அதுக்குரிய பயமும் பயபக்தியோடும் உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சரியா இல்லைன்னு சொல்லிச்சுன்னா யாரும் திருவிருந்து எடுக்கப்படாதே. வழங்குறதா? யாரும் எடுக்கப்படாதே என்னது வேதத்தில் எழுதப்பட்டது. கவனமாய் கர்த்தருடைய பந்தியிலே இல்லையோ அது உங்களுக்கு தான் கூடாது. சொல்லுகிறது நம்முடைய கடமை, செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் உங்களுடைய வேலை. ஹல்லேலூயா. ஆகையினால இந்த பந்தியில எடுக்கிற பொழுது கர்த்தருக்கு முன்பாக தைரியமா நிக்க கூடியவர்களாய் நின்று எடுங்க. ஏதோ கொடுக்கிறார்கள் என்று சொல்லி எடுத்து, எல்லாரும் பார்க்கிறார்கள் என்று சொல்லி எடுத்து, கர்த்தரையும் துக்கப்படுத்தி உன்னையும் துக்கப்படுத்தி இதை அலட்சியம் பண்ணாதிருங்கள், இதை அலட்சியம் பண்ணாதிருங்கள். நீதிமொழிகள் 28:26 சீக்கிரம் வாசிங்க.
தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான்.
தன் இருதயத்தை
நம்புகிறவன் மூடன்,
மூடன்
ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான்.
ஐயா, ஞானமாக நடக்க கற்றுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படுவான் என்பது வந்து காப்பாற்றப்படுவான். விளங்குறதா? எல்லாரும் என்னதான் ரட்சிக்கப்பட்டுட்டோ ரட்சிக்கப்பட்டுட்டோ ரட்சிக்கப்பட்டுட்டோ, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லி சொல்லாதீங்க. ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நாம நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். விளங்கிட்டா? ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம்னா அஞ்சாம் கிழமையில ஆளை காண கிடையல. விளங்குறதா? பத்தாம் கிழமை ஆளை காண கிடைக்கல. ரட்சிக்கப்பட்டவர் அவர் பேரு, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீ என்ன சரி, கர்த்தரை நம்பப்பா, அப்பொழுது நீ பாதுகாக்கப்படுவார். இருதயத்தை நம்பாத, இருதயத்தை நம்பாத. அது இன்னைக்கு இப்படி சொல்லும், பிறகு நாளைக்கு அப்படி சொல்லும், அடுத்த நாள் என்ன மட்டும் சொல்லிட்டு போயிரும். இருதயம் அப்படிப்பட்டதே, உங்க இருதயம் உங்களுக்கு தெரியும். ஏன் நான் ஏதாவது வேற ஏதாவது பிரசங்கிக்கணும்னா இல்லட்டா, எந்த இருதயம் மாத்திரம் தான் அப்படி இருக்கிறதோ? சரியாத்தானே சொல்றேன் இருதயத்தை குறிச்சு. ஆகிய நாளை இருதயம் என்ன செய்யும் அதை நீங்க நம்பாதீங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்.
ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், புத்தி உள்ளவர்களாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழியில் நீங்க பாத்தீங்கன்னா ஞானத்தை குறித்து அளவுக்கு அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது, புத்திமதிகளை குறித்து அளவுக்கு அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தை நம்பி கர்த்தரை விட்டுறாதீங்க. இருதயம் அடிக்கடி ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கும் பாருங்க. ரூபனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என்ன தலைமின இருதயம் அப்பா, அநேகருடைய இருதயம் அப்படித்தான் தலைமை கொண்டே இருப்பார்கள் இல்லையா. தலம்புகிறது எங்கன்னு சொல்லி பாக்குறீங்களா, எங்க தலம்புகிறதுன்னு உதாரணத்தை சொல்லவா. இலங்கையில எத்தனை பேர் குடத்துல தண்ணி எடுத்தீங்க, ஒருத்தருமே இல்லையா. எல்லாருக்கும் பைப்பா கிடைச்சுதாங்க, எல்லாரும் பைப்போடு தான் வந்திருக்கீங்க, பரவாயில்ல. குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு வருகிற பொழுது அந்த தண்ணி இங்காலேயே மாடி அங்காலேயே மாடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தண்ணி நிறைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவன் அது இருக்கிறது, ஆனால் தளம்புகிறது. அதற்கு இலங்கையில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், இலையை வெட்டி அதுக்கு போட்டு அந்த தண்ணி வெளியே வராமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். வழங்குறதா தளம்புன இருதயம், அது ஒரு இடத்துல இருக்காது, ஆடிக்கொண்டே இருக்கும். இதுதான் உன் இருதயம், இதுதான் உன் இருதயம், இதுதான் என் இருதயம். அந்த இருதயத்துல தேவன் வாசம் பண்ண வேண்டுமா, தேவன் வாழ வேண்டுமா, அதுக்குள்ள என்ன இருக்க கூடாதாம், திருக்கும் கேடும் இருக்க கூடாது. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் நாம், பிரதர் இந்த வாசிக்கப்பட்ட காரியங்கள் ஒன்றுமே என்னோட இல்லத்துல இல்லை, அது இல்லாட்டி பரவாயில்லப்பா, அது இல்லாட்டி ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனா நமக்கு தெரியும், அநேகர் சொல்றது இல்லையா, நம்முடைய மனச்சாட்சி கத்தருக்கு முன்பாக எங்களை குற்றப்படுத்த கூடாது. ஒருவர் சொன்னார், யார் உன்னுடைய எதிரி என்று கேட்டாரா, யார் உன்னுடைய எதிரி, என்ன கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவார்கள், உடனே லூசிவரை போட்டு குத்து குத்து குத்துறது, லூசிவர் தான், லூசி ஆட்டிய பிசாசு, பிசாசு பிசாசு தான் முதலாவது எதிரி, விடக்கூடாது, அடி 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 ஆடு. இந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாரா, முதலாவது எதிரி உன்னுடைய மனச்சாட்சி, முதலாவது எதிரி உன்னுடைய மனச்சாட்சி, அது கத்தருக்கு முன்பாக சரியா நின்றுதுன்னா தைரியமா செயல்படு, தைரியமா செயல்படு. வழங்குறதா, நான் அதை அடிக்கடி வந்து இந்த திருவிந்து முன்னுக்கு வருகிற பொழுது மற்றவங்களுக்கு பிரசங்க நாமளே ஆகாதவங்களா போயிடக்கூடாது வந்து நின்று யோசிக்கிறேன். மனச்சாட்சி முதல்ல என்ன சொல்லுது, எடுக்கிறியா எடுக்க இல்லையா, பெரியா விட இல்லையா, சொல்லு. மனச்சாட்சி எனக்கு பதில் கொடுக்கணும், மனச்சாட்சி. நீங்க எல்லாரும் இருக்கிறீங்கன்றதுக்கு வேண்டி நான் பிக்க முடியாதப்பா, நம் மூப்பரா இருக்கிறபடியினாலும் இதை பிக்க முடியாது. விளங்குறதா, நான் ஊழியக்காரன்படினால இதை பிக்க முடியாது. வழங்குறதா, அதற்கு முன்பாக நெல் நிக்கணுமா, நெல் எடுக்காத எடுக்காத, அடுத்த கிழமை வரட்டும், அதுக்கு நான் கத்தரோடு ஒப்புறமாக வேண்டும், நான் கத்தரோடு இருந்த மனநிலைமை சரிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்த கிழமை வரட்டுக்கும், அடுத்த கிழமை வரட்டுக்கும், முடியலையா, முடிந்த பாஸ்டர், பாஸ்டர் இப்படி இப்படி காரியங்கள் எனக்கு மனசஞ்சலமா இருக்கிறது, நான் ஜெபம் பண்ணிவிடுங்க, அடுத்த முறை நான் கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில பங்கு. இது கர்த்தருடைய வளர்ச்சி, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய வளர்ச்சி. வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல வாழ்ந்து விடக்கூடாது, வேதத்தை வைத்துக் கொண்டு வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல வாழ்ந்து விடக்கூடாது. வழங்குறதா, ஹாலலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், 2 நாளாகமம் 17:6, சீக்கிரமாக வாங்க. 2 நாளாகமம் 17:6,
கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான்.
திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான்.
நான் இன்றைக்கு விடிய இதை வாசித்து விட்டு எனக்கு பெரிய சந்தோஷம் பாருங்க, பெரிய சந்தோஷம் பாருங்க. இருதயத்தில் நடந்த காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் என்ன செய்தது, உற்சாகம் கொண்டது. இன்றைக்கு நம்ம வழியில் தான் நம்ம இருதயம் உற்சாகம் கொண்டது, எங்கட வழிதான் இல்ல, எங்க வழிதான் சரி, எங்க வழிதான் சரி, நாங்க அப்படித்தான் நாங்க போவோம், இதுதான் வழி. ஆனால் இங்க ஒரு மனுஷன் வந்து என்ன சொல்றான், கர்த்தருடைய வழிகளில் என்னுடைய இருதயம் என்ன செய்தது, உற்சாகம் கொண்டது. எத்தனை பேருக்கு அப்ப உற்சாகம் கொண்டது கர்த்தருடைய வழியில, பிரதர் எங்க வழியிலேயே உற்சாகம் கொள்ள முடியல, கத்தருடைய வழியில எங்க உற்சாகம் கொள்றது. உற்சாகம் கொண்ட மனுஷன் என்ன செய்தான், விக்கிர தோப்புகளை தேசத்தில் இருந்து அகற்றினான் பாருங்க. ஐயா, உன் வாழ்விலே உற்சாகமாக உற்சாகம் கத்தருடைய வழியிலே இருந்தால் கத்தருக்கு தகாதவைகளை உன் இருதயத்திலிருந்து அகற்று. இருதயம் பலிபிடம் என்பதை மறந்து விடாது. இருதயம் பலிபிடம், உனக்கு தெரியுமா, இருதயம் பலிபிடம் கத்தர் முகந்து கொள்ளுகிற இடம், கத்தர் அங்கிருந்து பேசுகிற இடம், கத்தரோடு உறவாடுகிற இடம். தைரியமாயிருக்காதிருங்கள், கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் யாராக இருந்தாலும் சரி பாருங்க, வேதம் சொல்லுகிறது நிக்கிறேன் என்று சொல்லுகிற நான் நாளைக்கு விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா. என்னை குறித்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே போகும் வரைக்கும் ஓடும் வரைக்கும் விழுந்திராமல் ஓடணும் பாருங்க, கர்த்தர் வரும் வரைக்கும் விழுந்திராமல் ஓடணும் பாருங்க. விளங்குறதா? இவ்வளவு காலம் மோடி நாளைக்கு விழுந்து விட்டால் பரிதாபத்துக்குரிய மனுஷன் கிடைக்கவே கிடைக்க மாட்டான் இந்த பூமியில. ஓடு ஓடு, இத்தனை வருஷ காலமாக இரவும் பகலும் சொல்லி ஓடி நாளைக்கு விழுந்து விட்டால் கத்தாவே ஆகவே நிக்கிற நீ பெருமை பாராட்டாத என்று சொல்லப்படுகிற. வழங்குறதா? நிக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது? அதுல பெருமை பாராட்டக்கூடாது. எதிராளிக்கு நடக்கிற காரியங்களை குறித்து கிறிஸ்தவன் மகிழ்ச்சியா இருக்க கூடாதா? எதிராக இருக்கிறவர்கள் விழுகிற பொழுது தேவ பிள்ளைகள் அதை பார்த்து மகிழக்கூடாதா? கவனம் கவனம், பைபிளை வைத்து வாசியுங்கள், பைபிளை வைத்து பார்க்காதீங்க, பைபிளை வாசியுங்கள், வாசித்து அதன்படி வாழுங்கள். மற்றவர்கள் விழுந்தால் அவனுக்காண்டி ஜெபம் பண்ணு, தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிட ஆண்டவரே காப்பாற்ற முடி சொல்லு. உனக்கு அவன் அநியாயம் செய்தாலும் சரி, அட்டவாசம் பண்ணாலும் சரி, ஜெபம் பண்ணு. இப்படிப்பட்ட சத்தியங்களை கை கொள்றது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம் பாருங்க. ஆனால் அவர் தேவ பிள்ளை செய்துதான் ஆக வேண்டும். எங்க நிற்கிறோம்? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிர தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான்.
யூதாவை விட்டு என்ன செய்தான்? விக்கிர தோப்புகளை அகற்றி போட்டான். ஆகவே உன் இருதயத்தில் இருக்கிற விக்கிரங்களை அகற்று. இன்னைக்கு எத்தனை காரியங்கள் உன் இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது? எத்தனை காரியங்கள், எத்தனை சஞ்சரமான காரியங்கள், எத்தனை கவலைகள். அநேகருடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கு பாருங்க, தேவையில்லாதது. சொல்லுவோம், கத்தாவே நீரே என் மன மகிழ்ச்சி, வேதமே எனக்கு வெளிச்சம் என்றெல்லாம் நாம சொல்லுவோம். வர என்ன செய்வோம்? அழுதுட்டே இருப்போம். அம்மா எனக்கு அறவுற கதை தான் சொல்றேன். அப்புறமா ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களை எல்லாரும் எங்கிடத்தில் வாங்கன்னு சொல்லி சொன்னீங்க, எல்லாரும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த சுமையெல்லாம் கட்டி கொண்டு வந்து ஆலயத்தில் வச்சுதான் வச்சு ஆண்டவரே என்ற சுமை என்ற பாரம் இது என்று சொல்லி சொல்லிச்சுதான். பிறகு போகிற பொழுது என்ன செய்தான் அந்த அம்மா? அதே பாரத்தை தூக்கி தலையில வச்சுக்கொண்டு திருப்பி வீட்டை போயிட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழுகிறீங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழ்றீங்க. கத்திரண்டத்தில் ஒப்பு கொடுத்துட்டு பறிச்சிட்டு போறது, கொண்டு வர மாட்டவர, நானே கொண்டு போயிடுறேன். ஆகையினால இருதயம் உற்சாகம் அடைந்தது அமையா. சரி, நான் உங்களை மற்ற விதத்துல கத்தருடைய வழியை குறித்தும் கத்தருடைய ராஜ்யத்தை குறித்தும் கத்தருடைய காரியத்தை குறித்தும் உங்கள் இருதயம் கடைசியாக துள்ளியது எப்ப? மற்றவங்களோட காரியத்தை குறித்து அடிக்கடி துள்ளும், அதுல எனக்கு வரியான நம்பிக்கை இருக்குது. ஆனா கத்தருடைய காரியத்தை குறித்து என் இருதயம் என்ன செய்ததாம்? உற்சாகம் அடைந்தது. தாவீது ராஜா சொன்னார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்க, மன மகிழ்ச்சி சந்தோஷம். இன்றைக்கு அநேகரை எழுப்பி குதிச்சு எலும்பு 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 ஆராதனைக்கு பிள்ளையில கொண்டதுக்கு பெரிய பேரண்ட்ஸ் வர்ற பாடு பெரிய பாடு பாருங்க, உதையாத குறை. பிள்ளைகளை கொண்டதுக்கு எலும்பு 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 எலும்பு, நீ இல்லாம போனா பத்து பேர் என்ன கேட்பாங்களே, அது அடுத்த பிரச்சனை பாருங்க. என்ன சொல்லுகிறது? நமக்கு கடைசியாக நம்முடைய இருதயம் எப்ப ஆண்டவருக்கு நான் செய்யணும் ஐயா, என் இருதயம் ஆண்டவருடைய காரியத்தில் சொல்லுகிறது. அவன் சொன்ன விக்கிரங்களை அகற்று. இருதயத்தில் நமக்குள்ளே கத்தரை விட மேன்மையாக நினைப்பது எல்லாம் விக்கிரகங்களே. நம்முடைய இருதயத்தில் என்ன மேன்மையாக நினைப்பது? தேவனுக்கு ஒப்பாக, லூசியர் வந்து ஆண்டவருக்கு ஒப்பாக நினைச்சான், ஒரே விழுவ பாருங்க. ஆகவே கத்தருக்கு மேன்மையாக ஒன்று நினைப்பால் அதுல இருந்து விலகப்பா. ஏன் தெரியுமா? இங்க நீங்க பாத்தீங்க, கத்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. தேவனுடைய வழி, தேவனுடைய ராஜ்யம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. யாரெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறீர்கள்? அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். விளங்குறதா? உனக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பா. அதுல எந்த வித கத்தரை நம்பினா ஒழுங்கா நம்புங்கப்பா, இல்லாட்டா நம்பாதீங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறேன், அறகுறையாக இழுபடாதீங்க. கத்தரை நம்பினால் ஒழுங்கா நம்புங்க, தேவனையே நம்புங்க, அவரையே நம்புங்க. வழங்குறதா எல்லாவற்றுக்கும் அவரிடத்திலே பதில் இருக்கிறது. எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. குறைவில்லாத மனுஷன் கிடையாதப்பா, ஆனால் எல்லாவற்றையும் குறைவுகளையும் நிறைவாக்குகிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. இன்றைக்கு குறைவுகளையே பார்த்து ஓடுகிற கிறிஸ்தவர்கள் நிறைவான தேவனை பார்க்கிறதில்லையே. நிறைவான தேவனை பார்ப்பதில்லை. இத்தனை வருஷ காலத்துல நம்ம சபையிலும் சரி, எந்த சபையிலும் சரி, போதகர்களாக இருந்து ஊழிஞ்சவர்களுக்கு குறைவே இல்லையா? கஷ்டமே வர இல்லையா? துன்பமே வர இல்லையா? வேதனையே வர இல்லையா? எல்லாவற்றிலையும் ஒரு பக்கம் அவங்களுக்கு திறந்தே இருக்கும் பாருங்க. அந்த பக்கம் ஒரு நாளும் பூட்டப்படாது. அந்த பக்கத்தை நோக்கியே இருப்பாங்க பாருங்க. அந்த பக்கம் ஒரு நாளும் பூட்டப்படாது. அநேக பக்கங்கள் பூட்டப்படும், அநேக கதவுகள் மூடப்படும், ஆனால் ஒரு பக்கம் திறந்த வண்ணமாகவே இருக்கும் பாருங்க. வழங்குறதா, நீ அந்த பக்கத்தை திரும்பிக்கோ, அந்த பக்கத்தையே நோக்கிப்பார், அவரையே நோக்கிப்பார். சொல்லு, ஆண்டவரே முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை நான் தேட விரும்புகிறேன். ஏதாவது ஒரு விதத்துல உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னை பயன்படுத்தும் ஐயா. ஏதாவது ஒரு விதத்துல நான் பாவிக்கப்பட வேண்டும். ஏதாவது ஒரு விதத்துல. சீக்கிரமா வாசிடுமா? யோபு 27 ஆறை வாசிங்கள். யோபு 27 ஒரு வசனம் தான் இருக்கு, வாசித்து நான் முடிச்சிடறேன். சீக்கிரம் வாங்க. யோபு 27:6.
என் நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது.
திருப்பி வாசிங்க.
என் நீதியை கட்டியாய்
நீதியை. யோபுடைய முன்பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபை குறித்து, யோபு எப்படிப்பட்ட மனுஷன், எல்லாவற்றிலையும் கத்தரிக்கு விரோதமாக பாவமே செய்யல அவனுடைய வாயால. அந்த மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா? மரண தருவாயில நின்று கொண்டிருக்கிற மனுஷன் என்ன சொல்றான்? என் நீதியை கட்டியாய் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? நீங்க எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? என் நீதியை, என் கத்தரை நான் கட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பிரதர், உங்களை தான் நம்பி இருக்கிறேன். சிஸ்டர், உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீங்க தான் எல்லாம் எங்களுக்கு. யாபன்கிற பக்தன் நண்பர்கள் கூட வந்து தூரத்துல நின்று கடைசியா ஏதோ எல்லாம் காய்ச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நம்பருக்காக நீ ஜெபம் பண்ணு, போன முறை அந்த வசனம் எல்லாம் பார்த்தோம் எடுத்து. விளங்குறதா? விளங்குறதா? ஆனா ஜெபம் என்கிற மனுஷன் பின்னுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? நீதியை நான் கட்டியாய் பிடித்துக் கொண்டு என்ன தெரியுமா? இறுக்கி பிடித்துக் கொள்றேன். இறுக்கி கத்தரி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் விடமாட்டேன் அவரை, தேவனை விடமாட்டேன். பிள்ளைகள் போனார்கள், உண்மைதான். சொத்துக்கள் போனது உண்மைதான். நண்பர்கள் போனார்கள், உண்மைதான். மனைவி கைவிட்டால் உண்மைதான். ஆனால் என் கத்தரை நான் கட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா? உன்னால இன்றைக்கு சொல்ல முடியுமா? இந்த சூழ்நிலையில சொல்ல முடியுமா? கத்தரை நான் கட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா? ஆனால் யோபு சொன்னான், எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் யோபு, எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் யோபு. அப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வருகிற பொழுது சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியுமா? எப்படிப்பட்ட பாடுகளை சந்திக்க முடியுமா? அவன் தெய்வ மனுஷன். ஆபிரகாமை குறித்து வாசித்தா, தெய்வ மனுஷன். அவங்கள மாதிரி பாடுகளை சந்திக்க முடியுமா? நீங்க சந்திப்பீங்களா? உங்களால சந்திக்க முடியுமா? சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம திமிரி போய் நிற்கிறோம். ஆனா கத்தரி கண்டு ஊழியம் செய்கிறவர்களும், கத்தருடைய ஊழியத்திலே பங்கெடுக்கிறவர்களும், எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் கத்தருக்கு முன்பாக இப்படி நிக்க வேண்டும் என்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். நாம கத்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தால் அதற்கு நாம் பயந்து நடப்போம். கத்தர் கொடுத்திருந்த பாத்திரங்களை அலட்சியமாக எண்ண மாட்டோம். கத்தர் கொடுத்த அந்த பாத்திரத்துக்கு பயபக்தியாயும் கனத்தோடையும் நாம் செயல்படுவோம். விளங்குறதா? அது எதுவாக இருந்தாலும் சரி, கத்தர் கொடுத்த பாத்திரத்தை திரும்ப கேட்க வருவார். அந்த நாள் ஊழியம் செய்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் அநேகருக்கும் நீங்கள் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். எந்த நிலைமையில இருந்து கத்தருடைய ஊழியத்தை செய்தீர்கள்? என்ன நினைத்து கத்தருடைய ஊழியத்தை செய்தீர்கள்? எவ்வளவு ஒழுங்காக கத்தருடைய ஊழியத்தை செய்தீர்கள் என்பதை குறித்து கத்தருக்கு நாம் பதில் கொடுக்கவே வேண்டும். நானும் ஒரு காலத்துல இந்த இப்ப இப்ப இருக்கிற காலங்கள் இல்லப்பா, ஒரு காலத்துல நமக்கு ஊழியங்கள் நமக்கு செய்ய தெரியும் என்று நினைத்த காரியங்கள் காரியங்களும் உண்டு. எங்களுக்கு செய்ய தெரியும் ஊழியம், நாங்க யார், எங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியும், எங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியும் என்று நினைத்த காலங்களும் உண்டு. இன்றைக்கு அந்த நாட்டில் வேணவே வேண்டாம். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, வேதம் சொல்லுறது போதகார ஆகாதீங்கப்பா, உங்களுக்கு தான் பிரச்சனை என்ற வசனங்கள் அவங்க பிரசங்கிச்சாலும் ஒரு காலத்துல இங்க காது கேட்கிறார். ஆனால் காலங்களின் நேரங்களில் நமக்கு அதை உறுதிப்படுத்தும், காலங்களின் நேரங்களும் எங்களை கொண்டு நிறுத்தி வச்சு சொல்லும். நிறுத்து, கவனமாயிரே. உங்களுக்கு ஒரு அடி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரெண்டு அடி வழங்குறதா, கர்த்தர் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது.
என் இருதயம் என்னை நிந்திக்காதா, வழங்குறதா? ஏன், அவன் கட்டரை கட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் நம்ம எல்லாம் சொன்ன மனச்சாட்சியை குறித்து பேசிட்டு, என் இருதயம் என்னை நிந்திக்காது, ஏன், நான் கட்டரை கட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் தேவன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் தேவனையே நோக்கி கொண்டிருக்கிறேன். மனுஷன் மேல் என் நம்பிக்கை வைக்கல பானா, என் நண்பர்கள் மீது வைக்கல, என் மனைவி மீத வைக்கல. யோபு சொல்றான், நான் வைக்கல என் இருதயம், என் மனச்சாட்சி ஒரு நாள் திரும்பி நின்று என்னை கேள்வி கேட்காது, நான் கத்தரை இறுக்கி கட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா, மனச்சாட்சி என்னை குற்றப்படுத்தவே முடியாது எந்த விஷயத்திலையும், மனச்சாட்சி என்னை குற்றப்படுத்தவே முடியாது, நான் கத்தரை கட்டியாய் பிடித்திருக்கிறேன். சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? நான் அநேக தடவை யோசிக்கிறதும் அநேக தடவை சிந்திக்கிறதும், நமக்கு முன்பாக இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டும், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஓடுகிற ஓட்ட பந்தயத்தில் ஏன் அடிக்கடி சறுக்குகிறோம், ஏன் அடிக்கடி தவண்டு திரிகிறோம்? இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிறோம்? ஏன் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒப்பு கொடுத்தல ஒரு உண்மையே கிடையாது. கர்த்தருடைய காரியத்தில் நம்முடைய வாழ்வு எவ்வளவுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப அலசி ஆராய வேண்டி இருக்கிறது. ஊழியத்தின் காரியத்தில் ஒப்பு கொடுத்தால் அதில் ஒழுங்கில்லை, கர்த்தருக்கு பொருத்தனைகளை செய்தால் அதில் ஒழுங்கில்லை. திரும்ப 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 நம்மளை ஆராய வேண்டி இருக்கிறது தேவ சமூகத்தில். நான் அப்பொழுது யோசிச்சது என்ன தெரியுமா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் பிதாவுக்கு கொடுத்த வாக்கில் இருந்து அவர் மாறி இருந்தா, இன்றைக்கு நீயும் இல்ல நானும் இல்ல, தெரியுமா? அதனால நான் கொடுத்த வாக்கிலிருந்து மாறக்கூடாது. ஆண்டவரே முடியுமான அளவுக்கு ஓடுவோம். போதகர் அப்பொழுது வந்து நிறுத்தி, உன் ஓட்டம் முடிந்தது. வேதத்தில் அப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது. மூத்த ஊழியர்கள் கர்த்தரால் வழிநடத்தப்படுவர்கள் வந்து எப்ப நமக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு நிறுத்தணும் ஊழியத்தை. அதையும் வேதத்தில் இருக்கிறது. விளங்குறதா? சில பேர் இருந்துச்சாங்க நாண்டு கொண்டு நிற்பார்கள், இல்ல நான் தான் செய்யணும், தொடர்ந்து செய்யணும், ஐயா திரும்ப திரும்ப சொல்றேன். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வழுகிற பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திலிருந்து விலக வேண்டும். விளங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி, அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியன் இடத்திலிருந்து புறப்பட வேண்டும். உனக்கு மூத்த ஊழியன், உன்னை நடத்துகிறவர்கள், அதை குறித்து கணக்கு பார்க்கலாம் பாருங்க. பெண்ணுக்கெல்லாம் அதே அங்கால இருக்கட்டு. சோ ஆனால் அதுவரைக்கும் கொடுத்த காரியத்துல உனக்கு உண்மையும் தைரியமும் கத்தருக்கு முன்பாக உன் மனச்சாட்சி உன்னை திரும்பி கேட்க கூடாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
என் நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது.
நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என் இருதயம் என்னை பார்த்து கேள்வி கேட்கவே கேட்காதப்பா. ஏ, நான் கத்தரை பிடித்திருக்கிறேன் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும். யோபுவை போல ஏப்பா, நீங்க எல்லாம் யோபு வச்சு பேசுற யோபுன்ற பேர் ஆரம்பிச்சிருக்கீங்களா? வைக்கலையே. ஆண்டவருக்கு சோதனை. ஏன் தெரியுமா, இங்க ஒரு சேச்சுக்கு ஒரு ஆள் புதுசா வந்திருந்தார். வந்திருந்து அவருடைய குடும்ப கதையெல்லாம் எனக்கு சொல்லு சொல்லுன்னு சொல்லினார். அவரை பார்த்தா யோபுக்கு நடந்தது போல இருந்தது. அப்பா இன்றையிலிருந்து நீ யோபுதான்னு சொல்லி நான் விரும்பி இப்படி ஒரு பைபிள் வச்சிருந்தேன். அந்த பைபிளையும் அவருக்கு கொடுத்தேன். பைபிளும் இல்ல ஆளும் இல்ல. வழங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி, கவனமாக இருங்கள். விசுவாசிகள் என்று பேர் இருந்தால் விசுவாசிகளாய் நடக்க வேண்டும். வழங்குறதா? கர்த்தரை நம்புகிறவர்களாக நடங்க. பரிசுத்தவான்கள் என்று சொன்னா பரிசுத்தவான்களாக நடங்க. பேருக்கும் ஆக்களுக்கும் சம்பந்தமே இல்லாம நடக்க கூடாது. சில பேருக்கு சந்தோஷம் சொல்லி பேர் உலகத்தில் இருக்கிற இங்க இருக்கிற சந்தோஷம், அவட முகத்தை பார்த்தா சந்தோஷம் நமக்கு பொங்கிட்டே வரும் பாருங்க. அப்படி இருக்கும் சந்தோஷம். சில பேருக்கு சமாதானம் சொல்லி பேர், இப்படிப்பட்ட பேர் எல்லாம் இருக்கப்பா இருக்கு. பழைய பாட்டுல நெத்தல் என்று கூட பேர் இருக்குது. நெத்தல் எல்லாம் எண்டையானாலும் பேரா இல்ல இருக்குது இல்லையா? சமாதானம் சந்தோஷம் எத்தனை பேர் எல்லாம் இருக்கு. பேருக்கு மக்களுக்கு சம்பந்தமே இருக்காது பாரு. ஹல்லேலூயா. ஆகையினாலே என் இருதயம் என்னை நிந்திக்காது. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என் இருதயம் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்காது. ஏன் தெரியுமா? நான் கத்தரை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், கத்தரை இறுக்கி நான் பிடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை வாசித்து நான் முடிச்சிருக்கேன். மத்தேயு 5:8 வாசிங்கள். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், பரவாயில்லை நான் வாசித்து. மத்தேயு 5:8 வசனம் வாசிங்கள்.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
திருப்பி வாசிங்க.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், நீ நானும் யார் தெரியுமா? பாக்கியவான்களவா. ஜீவன் அது புறப்பட்டு வருமா? திருக்கும் கேடுள்ளதாம். கடைசியில் எங்க வந்து நிக்கிற தெரியுமா? இருதயத்தில் என்ன செய்யுமா? இருதயம் வாசிங்கப்பா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீ நானும் யார்? பாக்கியவான்கள். இருதயத்தில் என்ன செய்கிறோம்? சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா பிரதிபலன் என்னவா தெரியுமா? நாம் தேவனை காண முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை பார்க்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனை பார்க்க விரும்புகிறீர்கள்? செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், என்ன தெரியுமா? என் இருதயத்தை சுத்திகரியும் கத்தாவே, என் இருதயத்தை சுத்திகரியும் கத்தாவே. கத்தாவே, உமது கூடாரத்தில் யார் வாசம் பண்ண முடியும்? யார் வாசம் பண்ண முடியும் ஐயா? நானா இருக்க விரும்புகிறேன். என் இருதயத்தை சுத்தம் பண்ணும் கத்தாவே, என் இருதயத்தை சுத்தம் பண்ணும் கத்தாவே, என் இருதயத்தை சுத்தம் பண்ணும் கத்தாவே. எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா, நான் உம்மை காண விரும்புகிறேன், நான் உம்மோடு பேச விரும்புகிறேன், இருதயத்தை நான் காக்க விரும்புகிறேன், எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் பாதுகாக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் தேவன் உங்களை தேவனை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கக்கூடாதவர்களை அகற்றி தேவனை நம்முடைய இருதயத்தில் நிறைப்போம், நிறைப்போம். அப்பொழுது ஜோபுவை போல நாம் சொல்ல முடியும், என்ன தெரியுமா? எந்த காலத்திலையும் என் மனச்சாட்சி என்னை பார்த்து கேள்வி கேட்கவே முடியாது, கேட்கவே முடியாது. ஏன்? நான் கத்தரை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், நான் தேவனை இறுக்கி பிடித்திருக்கிறேன். நான் நண்பர்களை பிடிக்கல, என் மனைவியை பிடித்திருக்கல, என் நம்பிக்கைகள் எல்லாம் என் பிள்ளை மீது வைத்திருக்கல, என் நம்பிக்கை எல்லாம் சொத்து மீது வைத்திருக்கல, என் நம்பிக்கை எல்லாம் ஆடு மாடுகள் மீது வைத்திருக்கல, என் நம்பிக்கை எல்லாம் கத்தர் மீது இருந்தது. அவரை நான் கட்டியாய் பிடித்திருந்தேன். அதனால் ஒரு நாளும் மனச்சாட்சி என்னை பார்த்து சொல்ல போறது கிடையாது, சொல்ல போறதே கிடையாது. ஐயா, நான் உங்களுக்கு சொல்லறேன், தேவ சமூகத்தில் நின்று நம்முடைய மனச்சாட்சி எங்களை குற்றப்படுத்தாத படிக்கு எச்சரிக்கை உள்ளவராக இருங்க. உங்கள் முதல் எதிரி எதிரி அவன்தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். இருதயத்தை கொடுத்த என் ஆண்டவர் இருதயத்திலே வாசம் பண்ண வேண்டும். இருதயத்தை உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் சிருஷ்டித்தவர். அவர் பிளான் இல்லாம செய்யல, செய்திருக்கிற அந்த ஆண்டவர் அதுக்குள்ள நாம வாசம் பண்ணுவதற்கு கதவுகளை திறந்து விடுங்கள், கதவுகளை திறந்து விடுங்கள். இன்றைக்கு நம்முடைய இருதய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லி, அவர் வந்து வாசல் படியிலே தட்டுகிறாராம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய வாசல் படியில அதே புரோகிராம் தான். ஆண்டவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். உள்ள விடப்பா, எத்தனை வருஷமா பின்னுக்கு முன்னுக்கு நிக்கிறது. உள்ள விடு, நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆனா வாங்க ஆண்டவரே, ஆனா இந்த ரெண்டு ரூம்லயும் உங்களுக்கு இடம் இல்லை, இந்த ரூம்ல இருங்க. இல்லப்பா, எனக்கு முழு இருதயமும் தேவை, எனக்கு முழு இருதயமும் தேவை. என்ன சொல்லுகிறோம்? இன்னைக்கு இருதயம் என்றதை வைத்து விட்டு, இதுக்குள்ள எனக்கு சொத்து இருக்கிறது, இதை பூட்டி வச்சிருக்கிறேன், அதுக்குள்ள நீ போகக்கூடாது. இதுக்குள்ள என்ன நடக்கிறது, என் குடும்ப சொந்த பந்தம் எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளயும் நீ போகக்கூடாது. இங்க வந்து எனக்கு கெஸ்டுகள் வந்திருக்கிறாங்க, அங்கேயும் நீ போகக்கூடாது. இங்க ஒரு இடம் இருக்கிறது ஆண்டவரே, அதுக்குள்ள நீர் வந்துடும், தாராளமாக முடிவெடுத்துக் கொள்ளும். இல்ல, நான் முழுவதுமாய் உன்னை முழுவதுமாய் உன்னை முழுவதுமாய் நேசிக்கிறவர், எனக்கு உன் இருதயம் முழுவதும் தேவையப்பா. யாராவது உங்களுடைய பிள்ளைகளை அறவாசியா நேசிக்கிறீங்க இருக்கிறீங்களா? கொஞ்சம் தான் என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன் என்று சொல்றவர் யாராவது இருக்கிறீங்களா? இல்லையே, இல்லையே கர்த்தரும் உன்னையும் என்னையும் அவர் முழுவதுமாய் நேசிக்க விரும்புகிறார். உன் இருதயம் அவருக்குரியது, உன் இருதயம் அவருக்குரியது. நான் சொல்றேன் கேளையா, செய்தியை திரும்பவும் திரும்பவும் நான் சொல்றேன், உன் இருதயம் கர்த்தருக்குரியது, அதை கொடுத்து விடு. அது ஒரு நாளும் உன்னை கேள்வி கேட்க கூடாது. ஒரு காலம் வருகிற பொழுது உன் மனச்சாட்சி நின்று கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவரே, நான் எந்த காலத்திலேயும் உம்மையே பிடித்து உம் பாதத்திலே விழுந்து கிடந்து உமக்காய் ஓடி உமக்காய் உழைச்சோரும் மனுஷன் மனுஷனான் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருங்க. ஹாலலூயா. தேவனி சமத்தில் இருந்திருப்போமா? ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.